சிவாய நமன். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது விட இலச்சின இட்டப்படலம். வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
விடை இலச்சினை இட்ட ஒரு திருவிளையாடல், ரொம்ப அருமையான திருவிழா. இந்த குலபூஷண பாண்டியர் மதுரையில் செவ்வனே அரசாட்சி பண்ணிட்டு இருக்கிறார். அந்த நாட்களில் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு கரிகார் சோழன் ஆண்டு வரார். கரிகார் சோழன் பேர் சொல்லலை, காடு வெட்டிய சோழன் சொல்லியிருக்கு. காஞ்சிபுர புராணப்படி காடு வெட்டி இங்கே ஏகாம்பரேஸ்வரர் இருக்கிறாருங்கிறத தெரிஞ்சுண்டு அதை நகரமாக ஆக்கி சோழ தேசத்துலேருந்து நால் வகை ஜாதிகளை அங்கே குடியேற்றி அந்த பெருமானுக்கு பூஜை பண்ணுறதுக்கு ஆதிசைவர்களை கொண்டு வந்து நிர்மாணம் பண்ணி அந்த ஹிமாலயத்துக்கு போகிற வழியில் அந்த காஞ்சிபுரத்தை அதோடய பெருமையை தெரிந்து கொண்டு அதை நகர நிர்மாணித்தவன் கரிகார் சோழன் அப்படின்னு காஞ்சிபுராணம் சொல்கிறதுனால நாம் தைரியமாக சொல்லலாம். அந்த கரிகார் சோழனுக்கு தான் காடுவெட்டி சோழன் பேர். அவன் உத்தம சிவ பக்தரில் பெரிது உத்தமன் அப்படின்னு பரஞ்சோதி மீர் சொல்கிறார். உத்தமமான சிவபக்தர்களுக்குள்ளேயே அவன் சர்வோத்தமனான். யார்? கரிகார் சோழன் ஆகின்ற காடுவெட்டிய சோழன். அவன் காஞ்சிபுரத்தில் இருந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறான். அவன் உலகச் செல்வங்கள்லாம் மித்தை என்று அறிந்து பஸ்மருத்ராட்சங்களையே செல்வமாக மதிப்பவன், சிவனடியார்களையே தெய்வமாக மதிப்பவன், சிவதர்மங்களை அநேகமாக செய்பவன், பரமேஸ்வருடைய அந்த பெருமை சொல்கின்ற 18 புராணங்களை கேட்பதிலே ஆசை கொண்டவன், வேதத்திலே விதிக்கப்பட்ட அந்த வேள்விகளை சிவபரமாக செய்வதிலே நாட்டம் கொண்டவன், அறம் பிழையாதவன், வேண்டியவர் வேண்டாதவன் என்று யாரையும் கருதாதவன், ஊர் மக்களை தன்னுடைய சொந்த மக்களாக பிள்ளைகளாக கருதி தர்ம பரிபாலனம் பண்ணுறவன், அப்படி உத்தம அதிகாரியாக இருப்பவன் அந்த காடு வெட்டிய சோழன். அவன் புராணங்களெல்லாம் கேட்கும் பொழுது மதுரை இது அதிகம் இது அதிகம் என்று சொல்லப்பட்டதை பார்த்து அந்த மதுரேசனை தரிசனம் பண்ணணுங்கிற ஆசை அவனுக்கு வந்தது. ஆனால் கொஞ்ச காலமாக சோழ தேசத்துக்கும் பாண்டிய தேசத்துக்கும் தொடர்ந்து பகை இருந்துட்டு வருது. அது பின்னாடி அந்த பகை தீரணும், தீர்ப்பதற்கான உபாயத்தை சுவாமி இன்னும் காட்டலை. அதனால் பகை இருக்கின்ற காரணத்தினாலேயே நேரடியாக நான் வந்து உங்கள் ஊருக்கு வந்து சாமி தரிசனம் பண்ணணும்னு இவனால் கேட்க முடியாது, அவனும் கொடுக்க மாட்டான். அதாவது விசா இருந்தால் தானே வர முடியும் பகை நாட்டுக்குள்ளே, விசா வந்து கொடுக்க மாட்டான் என்ற காரணத்தினாலே அந்த பெருமானை தரிசனம் பண்ண முடியாமல் போயிடுதே என்று சொல்லி அதை வருந்தி இரவு முழுவதும் புலம்பி அழுதானான் ஈசனை காண்பதற்காக. சொக்கநாதரை தரிசனம் பண்ணாமல் இந்த பிராணன் போயிடுமோ, இங்கே இருந்தபடி மதுரைக்கு போகிற வாய்ப்பே கிடைக்காம நமக்கு போயிடுமோ, இந்த நாடுகளுக்குள்ளே இருக்கிற பகையினால் இந்த உயிர் வந்து முன்னேறாதோ என்று அவன் வருந்தும் பொழுது எல்லாம் வல்ல சொக்கப்பெருமான் சித்த புருஷராக அவனுடைய கனவில் தோன்றினார். நீ தப்பிக்கிறாய் என்னை பார்க்கணும்னு, அதனால் நான் உனக்கு காட்சி தரப்போகிறேன். நீ மதுரைக்கு வா, ஒண்டியா வா, எந்த துணையும் இல்லாமல் வா, உன்னை நான் காக்கின்றேன், உன்னை யாரும் தெரிஞ்சிக்க மாட்டா, தெரிஞ்சிருந்தாலும் உனக்கு ஆபத்து கிடையாது, சோழன் வந்திருக்கான்னு தெரிஞ்சிருந்தா உடனே ஜெயிலில் போட்டுருவா, அந்த ஆபத்து கிடையாது, நான் உனக்கு பார்க்குறேன். பெருமான் என்ன பண்ணுறார், தன்னை பார்க்க விரும்புவோரே அவர் பார்ப்பார். சுவாமிக்கு மட்டும் நாம சுவாமியை பார்க்கணும்னு நினச்சோன்னா நிச்சயமாக சுவாமியை நம்மளை சன்னிதியில் கொண்டு வந்து நிறுத்தி அவர் பார்ப்பார். என்னை பார்க்க ஆசைப்பட்டவிலையோ நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு பார்ப்பேன். அப்படி தான் தரிசனம் கிடைக்கிறது. சுவாமியை பார்க்க யார் விரும்புகிறாளோ அவளுக்கு நிச்சயமாக தரிசனம் கிடைக்கும், கிடைக்காமல் போகாது. முத்து தாண்டவர்னு ஒரு பெரியவர் இருந்தார், அண்மை காலத்தில் இருந்தார். அவர் தொழு நோயினால் கஷ்டப்பட்டார். அவர் வந்து நல்ல இசைவாணர், நம்ம வானபத்ரர் போல கந்தரவனப்பரில் பாடுறவர், தமிழ் இலக்கியத்தில் அவருக்கு பரிச்சயம் உண்டு, கிருதிகள்லாம் பண்ணுவார், கிருதிகள்லாம் பண்ணுவார். அவர் சிறுகாழியில் இருக்கார், நடராஜாவை தரிசனம் பண்ணணும்னு ஆசை. அந்த காலத்தில் நடராஜாவை தொழுநோயாளிகள்லாம் கோயிலுக்குள்ளே வந்து தரிசனம் பண்ண முடியாது, சட்டம் அப்படி இருந்தது, சட்டம் நிறையா இருந்தது, சட்டம் எல்லாமே இப்போ போயிடுது அப்படி இருந்தது. சபையிலேயும் தரிசனம் பண்ணுறதுக்கு, சபையில் ஏறி தரிசனம் பண்ணுறதுக்கு அவர் ஆசைப்படலை, கோயிலுக்குள்ளேயே வர முடியாது, அந்த நிலை இருந்தது. ஆகவே இந்த ஜென்மால நம்மளால் நடராஜாவை தரிசனம் பண்ண முடியாது அப்படின்னு வருந்தின்னு இருக்கிறார். நம்ம கரிகார் சோழன் வருந்தின்னு இருக்கிற மாதிரி மதுரேஸ்வரன் நம்மளால் தரிசனம் பண்ண முடியாது அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி அந்த வருத்தத்தை அறிஞ்ச நடராஜா என்ன பண்ணார், அவர் போய் சீண்டினார். என்ன நீ வந்து என்னை பார்க்கணுன்னு ஆசைப்படுற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கியாமே, உனக்கு நிஜமாவே என்னை பார்க்கணுன்னு ஆசை இருந்தா நீ வரமாட்டியா, உனக்கு நிஜமாவே என்னை பார்க்கணுன்னு ஆசை இருந்தா நீ வரமாட்டியா அப்படின்னு நடராஜா கனவுல போய் சொன்னாராம். உடனே இவர் உடனே கனவு கலைஞ்சு விழித்திருந்து கருத்தால அனுஷ்டானங்களை பண்ணிட்டு ஓடி வந்துட்டார். ஓடி வந்துட்டு கோயிலுக்குள்ள எப்படி போறதுன்னு தெரியல, ஆனால் என்ன பண்ணார், எப்படியோ ஒரு கோபுரம் வழியா உள்ள வந்தார். இந்த சிவகங்களை குளிச்சார், சிவகங்களை குளித்த உடனே பொன்னார் மினினாயிட்டு நடராஜாவை தரிசனம் பண்ணார். தரிசனம் பண்ணிவிட்டு அந்த நடராஜாவுடைய தெற்கு கோபுர வாசல்லையே தன்னுடைய இறுதி வாழ்நாள் முழுக்க கழிச்சாராம். சுவாமி பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அவர் நிறையா பாட்டிருக்கார் நடராஜா மேலே, அதில் ஒரு பாட்டு உள்ளத்தை இருக்கும், இன்னும் ஒரு ஸ்தலம் இருக்குதென்று எண்ணி ஏமாறாதே நெஞ்சு, இன்னொரு ஊருக்கு போகணும்னு ஆசைப்படாத, இன்னொரு ஸ்தலம் இருக்குன்னு நினச்சி ஏமாந்து விடாத. ஏன்னா அப்படிப்பட்ட எண்ணம் வந்ததுன்னா நடராஜா உன்னை ஏமாத்துறாருன்னு அர்த்தம். அந்த எண்ணம் வந்தால் அர்த்தம் சுவாமி உன்னை ஏமாத்துறாரு, பிரிக்கிறாருன்னு அர்த்தம். அந்த எண்ணத்துக்கு மட்டும் இடம் கொடுக்காத அப்படின்னு பண்ணேன். அதை போல் இவன் இவனுடைய தாபத்தை கண்டு சித்தர் என்ன பண்ணார், நீ வா, நீ துணையோடு வர வேண்டாம், ஒண்டியா வா, சிவமா சிவநாமமே உன் கையில் இருக்கிற வாள், நீ நடந்து வானார் காஞ்சிபுரத்தில் அவர் நடந்து வந்த அன்புங்கிற புறவியில் ஏறி வா. உனக்கு அன்பு இருந்தால் அது குதிரையை விட வேகமாக உன்னை நடக்க வைக்கும், சிவநாமா உன்னை இந்த கையில் இருக்கிற கத்தியை விட உன்னை காப்பாற்றும், அப்படி வா அப்படின்ட்டார். உடனே அவர் வந்துட்டார், ராத்திரியாக வேகமாக வர்றார். அவள்லாம் அன்புனாலேயே வேகமாக நடந்து போயிருக்கிறார். ஒரு ராத்திரியில் அப்பரபெருமான் திருமறைக்காட்டிலேருந்து திருவாயூர் 32 கிலோமீட்டர் ஒரு ராத்திரியில் ஓடி போயிருக்கார். புராணம் சொல்கிறது ராத்திரி முழுக்க முடியல, அவர் சும்மா வேகமாகவே பேர் போய் அங்கே சுவாமி காட்சி கொடுத்துருக்கார் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி வந்தோடனே வைகையினுடைய வடகரைக்கு வந்துட்டார் காடுபட்டி சோழன். வைகையில் வெள்ளம் கரபுரண்டு போடுறது, ராத்திரியில் நதியில் வெள்ளத்தில் இறங்கிறதுக்கு யாராக இருந்தாலும் நீஞ்சிற சாமர்த்தியம் இருந்தாலும் இறங்கக்கூடாது. அப்படி வரும்போது இவர் சொன்னார், அந்த பாண்டியன் தான் எனக்கு பகைன்னு சொன்னால் இந்த வைகையும் பகையா? வைகையினுடைய தென்கரையில் ஆலவாய் பெருமானுடைய 13 கோபுரமும் தெரிகிறது, கோபுரங்கள்லாம் தெரிகின்றன, விண்ணலாக உயர்ந்த கோபுரங்கள் தெரியும் பொழுது இவர் சொன்னார், பசித்தவனுக்கு நெல் தெரிகிற மாதிரி தெரிகிறது. கதிர்கொள் பசியே ஒத்தேனான் கண்டேன் உண்மை காணாதேன்னு ஒருத்தர் சொன்னார். திருவையார் பெருமான் பார்க்க முடியாமல் கண்டியூரில் தடையுண்டு நிற்கிறார், காவேரி நெருப்பு பெருசாக ஓடுறது, சேரமானோட நம்பியார் நிற்கிறார், ஐயாரப்பருடைய கோவ விமானம் தெரிகிறது, ஐயாரப்பர் போய் தரிசனம் பண்ண முடியல, காவேரியில் வெள்ளம் மலை போல அலை போயின்னு இருக்கு. அப்போ சொன்னார், கதிர்கொள் பசியே ஒத்து, அதாவது பசித்தவனுக்கு நெல் நெற்பயிர் கதிர் காட்சிக்கு வருதே தவிர அன்னம் காட்சிக்கு வரல, அதுபோல் விமானம் காட்சிக்கு வருது சுவாமி காட்சிக்கு வரல. இவர் சொல்கிறார், ஒருத்தனுடைய இலையில பரமாரி அப்படி அறுசுவை உணவு போட்டிருக்கா, ஆனால் சாப்பிட விட மாட்டேங்கிறா, கையை கட்டி போட்டிருக்கா. அதை போல் மதுரேஸ்வரனுடைய விமானம் தெரிகிறது, கோபுரம் தெரிகிறது, வைகையில் வெள்ளம் போகிறது, இந்த வைகை எனக்கு பகையாயிடுதுன்னு நினச்சாரான். அப்பொழுது சித்தர் நனவிலும் வந்தார், நனவிலும் வந்து என்ன பண்ணார், கனவில் வந்தது போல நனவில் வந்து அந்த வைகையை வந்து பார்த்தார். பார்த்த அளவில் அந்த ஜலமானது அடங்கினது, வற்றியது. அந்த வைகையை இவர்கள் இருவரும் எளிதாக கடந்தார்கள். கடந்து மதுரையினுடைய வடக்கு மதில் வழியாக உள்ளே அழைச்சிட்டு வர்றார். அந்த வடக்கு வாசல் வழியாக உள்ளே அழைச்சிட்டு வந்து சித்தசாமி ஒவ்வொரு கதவாக கோயில் கதவெல்லாம் திறந்து அர்த்ததாமம் பள்ளியற உற்சவம் எல்லாம் ஆயிடுத்து, எல்லாரும் தூங்க போயிட்டான். அதுக்கு பிறகு சுவாமி என்ன பண்ணுறார், சுவாமி இல்லை, அப்போ சுவாமி அர்த்ததாமம் பள்ளியற உற்சவங்கள்லாம் ஆன பிறகு ஒருத்தனுக்கு தரிசனம் கொடுத்துருக்கிறார், கோயிலேருந்து ஒருத்தனுக்காக போய் தொண்டு செஞ்சுருக்கிறார். ஒரு ஊர் திருவாரூர், இன்னொரு ஊர் மதுரை. அங்கே வந்து பொற்றாமரை குளத்தில் குளிக்க வச்சார், அப்புறம் அங்கே இருக்கிற விபூதி பிள்ளையாரை தரிசனம் பண்ண வச்சார், அதுக்கப்புறம் சித்தி விநாயகர் தரிசனம் பண்ணி வச்சார், அதுக்கப்புறம் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசனம் பண்ணி வச்சார். தரிசனம் பண்ணி வச்சுட்டு திரும்பவும் வந்த வழியே நீ போ அப்படின்னு சொல்லி கோயில் வாசல் வரையும் வந்து அவனை அனுப்பி வைத்தார். அப்போ அந்த சோழன் சுவாமியை பார்த்து வணங்கி சொல்கிறான், நான் எத்தனையோ ஜென்மா எடுத்திருக்கேன், எத்தனையோ சரீரத்தை எடுத்துட்டேன், அத்தனை சரீரமும் எனக்கு பாரம், அந்த பாரம்னு நினச்சி அந்த சரீரத்தெல்லாம் விட்டுட்டேன், இந்த ஜென்மாவில் உன்னை தரிசனம் பண்ணினேன், இந்த சரீரம் தான் எனக்கு உண்மையான சரீரம், ஒருத்தன் சரீரத்தால் அடைகிற பயனை இந்த சரீரம் எனக்கு கொடுத்தது. அப்போ நம்ம சரீரத்தினால் அடைய பலன் நமக்கு எப்போ கிடைக்கும்னா சொக்கநாத பெருமானை தரிசித்தால் தான் கிடைக்கும். இந்த சரீரத்தால் நமக்கு கிடைக்கிற பலன் என்ன, பெருமானுடைய தரிசனம். தெவ்வுடல் பொடித்தாய் உண்டன் சேவடிக்கு அடிமை பூண்ட இவ்வுடல் ஒன்றே அன்றோ எனக்கு உடல் ஆனது, இது ஒன்று தான் எனக்கு உடலாயிற்று என்று சொன்னார். சுவாமி என்ன பண்ணார், அவருக்கு விபூதியினால கவச்சம் விட்டாராம். தன்னுடைய சித்த புருஷர் தன்னுடைய விபூதி பையிலிருந்து விபூதி எடுத்து அவருக்கு திருநீர் அணிவித்து தைரியமாக போயிட்டு வான்னு சொன்னார். அவர் தைரியமாக வந்தார், திரும்பவும் தன்னுடைய காஞ்சிபுரத்துக்கு வந்தார். அப்படி இருக்கிற காலத்தில் குலபூஷன் தன்னுடைய மகனாகின்ற ராஜேந்திர பாண்டியனுக்கு முடி அளித்து பெருமானுடைய திருவடியை பெற்றான். இப்போ ராஜேந்திர பாண்டியன்கிறவர் இந்த பூமியை ஆண்டுன்ட்ருக்கிறார். அதே காலத்தில் அந்த காடுவெட்டிய சோழன் காஞ்சிபுரத்தில் இருக்கிறார். அந்த காடுவெட்டிய சோழன் என்ன பண்ணார், குலபூஷன் காலத்திலையும் அப்புறம் வந்து ராஜேந்திர பாண்டியன் காலத்திலையும் நட்பு கொள்ள ஆரம்பிச்சிட்டார். அந்த நட்பினை பெருமானே உண்டாக்கினாராம். எப்படி உண்டாக்கினார்ன்னு கேட்டால், அந்த சித்தர் என்ன பண்ணார், சோழனுக்கு விடை கொடுப்பதுக்கு முன்பாக தான் திறந்த கதவுலாம் பூட்டினார் இல்லையா, எல்லா கதவுலையும் பூட்டிட்டு ஒவ்வொரு கதவிலையும் மீன் இலச்சினை இடப்பட்டிருந்தது, மீன் முத்திரை போட்டிருந்தது. பண்டு போல எல்லாத்துலேயும் மீன் முத்திரையே போட்டார், ஒரே ஒரு கதவில் மட்டும் அந்த முத்திரை போடாமல் தன்னுடைய ரிஷப முத்திரையை போட்டார். அவன் யோசிக்கிட்டமேங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம், ஏதோ ஒன்று ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டமே. ஏன் இப்படி சுவாமி உணர்த்தினாருன்னா, சோழனுக்கும் பண்டினுக்கும் நட்பு வரணுங்கிறதுக்கு தான் உணர்த்தினார். உடனே அந்த கார்த்தால அந்த காவலர்கள் வந்து பார்த்தா, ஒரு கதவு மட்டும் இந்த வடக்கு கதவில் மட்டும் அந்த துவாரத்தில் ரிஷபர் முத்திரை இருக்குது, யாரோ கோயிலுக்குள்ளே வந்திருக்கான்னு ராஜாவுக்கு சொன்னார். அவன் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தான், தேடி பார்த்தான், கண்டுபிடிக்க முடியல, மனசை குறைஞ்சிட்டே இருக்கு. நான் சாமிகிட்ட போய் கேட்டான், சாமி பதில் சொல்லலை, இரவு உறங்காது உண்ணாது இருந்தான். அப்போ சித்தர் வந்து சொன்னார், என்னுடைய பரமபக்தன், பரம அதிகாரி, உத்தம அதிகாரி, நல்ல விவேகம் உள்ளவன், அவனுக்காக நான் தான் அவனோட நீ சண்டை போட்டுருக்க, நான் என்ன பண்ண முடியும், அதனால் அவரை ரகசியமாக கூப்பிட்டு தரிசனம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சுவாமி சொன்னாராம். அதனால் குலபூஷணனுக்கு அந்த காடு வெட்டிய சொல்லிட்டு அன்பு ஏற்பட்டு அவனும் அவனுடைய பிள்ளையாகின்ற ராஜேந்திர பாண்டியனும் நண்பர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் நண்பர்களாக இருக்கிற காரணத்தினால காடு வெட்டிய சோழன் வெளிப்படையாகவே வந்து அடிக்கடி அசக்கிறது பலமுறை வந்து பெருமானை தரிசனம் பண்ணிட்டு போகிறார். அவர் என்ன பண்ணுறார், பாண்டியனுக்கு நிறையா பரிசு பொருள்கள்லாம் தரார், தன்னுடைய நாட்டில் விளைகிறதெல்லாம் அவருக்கு கொடுத்து அவர் சந்தோஷமாக வச்சுருக்கிறார், நட்பினை வளர்த்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது ராஜேந்திரனுக்கு தன்னுடைய மகளை கொடுப்பதற்கும் முடிவு பண்ணிட்டார். ராஜேந்திர பாண்டியனுக்கு தன்னுடைய பெண்ணை கொடுப்பது வாக்கினால் ஒத்துட்டார், ஓலை போக்கிட்டார், அவன் கேட்கவும் என் பெண்ணை உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டார். இப்படி இருக்கிற நிலையில் அந்த ராஜேந்திரனுக்கு தம்பின்னு சொல்கிற மாதிரி ஒருத்தர் இருக்கான், ஆனால் உண்மையில் அவன் தம்பி இல்லை. எவனொருவன் அண்ணாவுக்கு துரோகம் பண்ணுறானோ அவன் தம்பி இல்லை, ஏன்னா அவனை தம்பின்னு நம்ப முடியாது. எவனொருவன் அப்பாவுக்கு சொன்னத்தை கேட்கலையோ அவன் புத்திரன் இல்லை. ஒரு தாய் சொல்கிறா, அப்பா சொன்னதை நீ கேட்கலை அதனால் நான் மலடி ஆகிட்டேன், பிள்ளையை பெறாதவளாக ஆகிவிட்டேன். சொன்னத்தை கேட்குற பிள்ளையை பெற்றால்தான் நான் தாயாவேன், அப்பா சொன்னதை கேட்டு நடந்துக்கணும். ஆகவே பயன்படாத உணவு உணவு இல்லை, தாகத்தை போக்காத தீர்த்தம் தீர்த்தம் இல்லை, ஜலம் ஜலம் இல்லை, பாவத்தை போக்காத தீர்த்தம் தீர்த்தம் இல்லை, குருமொழியை மறந்த சிஷ்யன் சிஷ்யன் இல்லை, நம்முடைய குற்றங்களை மன்னிக்காத கடவுள் கடவுள் இல்லை. அப்போ கடவுளுங்கிறது சொக்கேசர் தான், என்ன பாதகம் பண்ணாலும் மன்னிக்கிறார் இல்லையா, அதனால் அவர் தான் உண்மையான கடவுள், குற்றம் பொறுக்கு போகணும்தான் கடவுள். அப்போ இந்த தம்பி தம்பின்னு பேர் அவ்வளோ தான், இவன் அண்ணனுக்கு துரோகம் பண்ணணும்னு நினச்சின்னு என்ன பண்ணா, இந்த விவாகம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பழி அஞ்சாமல், என்ன பழின்னா, அண்ணனுக்கே என்று பேசப்பட்டிருக்கிற பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுண்டு நேராக இந்த காஞ்சிபுரத்துக்கு வந்து அந்த காடு வெட்டிய சோழனுடைய மனதை கலைத்து. அப்போ எப்படிப்பட்ட ஒரு வித்வானாக இருந்தாலும், ஒரு சாதுவாக இருந்தாலும், ஒரு பக்தனாக இருந்தாலும், போதாத காலம்னு வந்தால் அவனுக்கு அந்த புத்தி கெட்டு போகும். மனசை கலைக்கிறவா இருந்தால் அந்த மனசு கலைஞ்சிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம மனசை கலைக்கிறவா கூட உறவு கொள்ளாமல் எப்பொழுதுமே சாதுக்கள் கூடவே இருக்கணும், சத் சங்கத்திலே இருக்கணும், பக்த சங்கத்திலே இருக்கணும். பகவான்கிட்ட பக்தி மட்டும் இருந்தால் போகாது, ஒரு சுடரை காப்பாற்றுறதுக்கு காற்று மோகமான காற்று வீச தரத்தில் ரட்சிக்கிற மாதிரி, கண்ணாடிக்குள்ளே வைக்கிற மாதிரி நம்ம எப்பொழுதுமே பக்தாளுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கணும். நமக்கு நல்ல புத்தி சொல்கிறவா கூட தான் நம்ம இருக்கணும், நமக்கு ஆசை கட்டுறவா கூட நம்ம இருக்கக்கூடாது, நம்ம நல்ல புத்தி கெட்டுப்படும். இவன் வந்து சொன்னால், நீ வந்து அண்ணாவுக்கு பேசின பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடு, நான் உன்ட்ட அவனை விட பிரியமாக இருப்பேன், உங்ககிட்ட பெரிய சைன்யம் இருக்கு, நீ மதுரேஸ்வரர் தரிசனம் பண்ணுங்கிறதுக்காக ஒரு சாதாரண அல்பமாக சின்ன சைன்யம் வச்சுருக்க அவன்கிட்ட போய் நீ மண்டிடுற, நீ என்ன ராஜாவாக்கிட்டேன்னா நீ எப்பொழுதுமே எப்போ வேணாலும் மதுரையில் சுவாமி வந்து தரிசனம் பண்ணலாம், நான் உனக்கு விசுவாசமாக இருப்பேன், உன் பெருமை கருதாமல் நீ அவனுக்கு போய் அடிமையாக இருக்கிய அப்படின்னு மனசை கலைச்சிட்டான். அந்த நேரத்தில் சுவாமி கிருபை பண்ணாத காரணத்தினால, ஏன்னா சுவாமி தான் எல்லாருக்கும் நல்ல புத்தி கொடுக்கணும், சனோ தேவ சுபயா ஸ்மிருத்தியா சையுனக்து, நல்ல எண்ணத்தோடு நம்ம சுவாமி பொருத்தி வைக்கணும். அப்புறம் பகவான் ஏன் சமண சமயத்துக்கு போனார், சேக்கிழார் சொல்றார், நம்பர் அருளாமையினால், சுவாமி பாராமுகமாக இருந்தார், அவர் அனுகிரகம் இல்லை, அப்புறமேல தப்பு கிடையாது. அப்புறம் சொல்றார், நீங்க என்னை ஏமாத்திருக்கேள், நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், ஜலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், நானாக மறக்க மாட்டேன், மறக்க முடியாத என்ன, நீங்கள் மறக்க அடிச்சிங்க, ஏதோ ஊசி போட்டிருக்கீங்க, குளோரோஃபார்ம் கொடுத்துருக்கீங்க, உங்கள்கிட்ட அந்த மறைப்பாற்றல் இருக்குது, வேணும்னே என்ன ஏமாத்திருக்கீங்க. சுவாமி பாராமுகமாக இருந்தால் அவருடைய அனுகிரகத்தை பெற முடியாது. மனசை கலைச்சி இவன் கல்யாணம் பண்ணிட்டான், பழி அஞ்சாவது பண்ணிட்டானா, என்னென்னா ரெண்டு பழி, அண்ணாவுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு தம்பி கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு தப்பு சாஸ்திர ரீதியாக, இந்த காலத்தில் எல்லாம் ஆயின்னு இருக்கு, அதுக்கு பரிவேத்திரு தோஷம்னு பேர், பரிவேத்தா அப்படி அண்ணன் அண்ணனுடைய பாக்கியத்தை கெடுத்த தோஷம் வருது. இன்னொன்று, அண்ணாக்குன்னு பேசப்பட்டவள் அண்ணி, தனக்கு தாயை போன்றவள், அப்போ தனக்கு தாயாக வரத்தகுந்த ஒருத்தியை வரலை, அவள் மீது ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது இன்னொரு தப்பு. பழி அஞ்சாது இவன் திருமணம் செய்து கொண்டான், திருமணம் செய்து கொண்டு அந்த சோழராஜாவுடைய சைன்யத்தை எடுத்துட்டு சோழராஜாவே அழைச்சிட்டு பாண்டியன் மீது போரிட்டு வருகின்றான். அப்போ பாண்டியன் பயப்படுறான், என்ன சொல்கிறான், இங்கே 100 பேர்னா அங்கே 10,000 பேர் இருக்கா, பல மடங்கு சோழனுடைய சைன்யம் பெருசு, அந்த சைன்யத்தோட மோதி சமுத்திரத்தோடு ஒரு 6 மோதினா ஜெயிக்குமா, சமுத்திரம் ஜெயிக்குமா, நதி ஜெயிக்குமா, அப்படி தோத்துப்படுவோமே என்று சொல்லி சொக்கலிங்கத்திட்ட வந்து முறையிடுறான். என்ன சொல்றார், பெருமானே உன்னுடைய பரம பக்தன் நீ அவனை அறிமுகப்படுத்தினாய். சுவாமி அறிமுகப்படுத்திருக்கிறார், அறிமுகப்படுத்தி அவனுக்கும் எனக்கும் நட்பினை உண்டாக்கினாய். நீ அறத்திற்கு துணை போவது போல் மரத்திற்கு துணை போகக்கூடாது. தர்மத்துக்கு நீ துணை போனது போல வேண்டியவன் சொல்லி அவன் அதர்மம் பண்ணும்போது நீ அவனுக்கு துணை போகக்கூடாது. நீ அவனை தண்டித்தால் தான் நீ உண்மையான சொக்கேசன் அப்படின்னு சுவாமிகிட்ட விண்ணப்பம் வச்சார். அப்போ குழந்தை நல்லது பண்ணினா பாராட்டுறோம், தப்பு பண்ணின போது அதே அப்பா அடிக்கிறார். அப்போதான் அவருடைய பிதிருபாவம் கரெக்டு. எப்போ பார்த்தாலும் இடம் கொடுத்துட்டே இருக்கக்கூடாது, இடம் கொடுத்துட்டே இருந்தால் அது செல்லத்தினாலே கெட்டு போகும். அப்போ சோழன் தப்பு பண்ணும்போது அவனுக்கு சிக்ஷை வேண்டும். அறத்தினுக்கு உலாகி அன்று நின்ற நீ அவன் செய்யும் மரத்தினுக்கு உலாகி இன்று வன்மை செய்வதே, என்னை கஷ்டப்படுத்துறியேன்னு சுவாமிகிட்ட கேட்டார். அவசரப்படாத, நான் ஒன்றும் கஷ்டப்படுத்தலையே, நீயே தோத்துப்பிடுவேன் நினைக்கிற, நீ தான் ஜெயிப்பண்ற சுவாமி. அவன்கிட்ட சைன்யம் பெருசாக இருக்குங்கன்னு பயப்படுறியா? எத்தனை யுத்தம் இந்தியா பார்த்துருக்கு, சைன்யம் பெருசாக இருக்கிற நாடுகளெல்லாம் நம்ம ஜெயிச்சிருக்கிறோம் பரமேஸ்வருடைய கிருப்பையினால். சைன்யம் பெருசாக இருந்தால் ஜெயிச்சிட முடியாது. கௌரவருடைய சைன்யம் பெருசாக இருந்தது, தோத்து போனார்கள். பாண்டவருடைய சைன்யம் கம்மியாக இருந்தது, வெற்றி அடைந்தார்கள். சைன்யத்தை கொண்டு வெற்றி இல்லை. ஆகவே நீ போய் தைரியமாக சண்டை போடு, நீ ஜெயிப்பாய் என்று சுவாமி சொன்னார். ஆனால் இவன் வந்து சுவாமி சொன்ன தெம்பில் போய் சண்டை போடுறான். ஒரு சமுத்திரத்தில் போய் நதி மோதுறா மாதிரி மோதுறா. அங்கே எதித்தா மாதிரி வர சோழனுடைய அந்த சைன்யத்தை பார்த்தா கண்ணு தெரியாமல் பூமியை மறைச்சுட்டு இருக்கு. இவாளை பார்த்தா இடவெளி விட்டு இடவெளி விட்டு நின்றுருக்கா, எல்லாரும் பத்து அடிக்கு ஒரு வீரனாக நின்றுருக்கேன். அப்போ தான் ஃபில்லப் பண்ண முடியறது கேப்பை. இருந்தாலும் சாமி கொடுத்த தைரியத்தில் போய் அவ மேலே போய் பாயறா. ஈட்டியோடையும் தேரோடையும் குதிரையோடையும் யானையோடையும் போய் பாயறா. குதிரை வீரர்கள் குதிரை வீரர்களோடும் யானை வீரர்கள் யானை வீரர்களோடும் தேரை செலுத்துவர்கள் தேர் செலுத்தி கொண்டும் காலாட்படை காலாட்படையோடும் வில்லை வில்லிலே அம்பை பூட்டை இவர்கள் அம்பை எய்தும் கையிலே வாழை கொண்டே இவர்கள் வாழினால் போரிட்டும் ஈட்டி உலகைகளை இவர்கள் அதனை எய்தும் இவ்வாறு போரிடுகிறார்கள். அப்படி போரிடும்போது சுவாமி என்ன பண்ணினார், பாண்டியனுடைய வீரன் ஒவ்வொருவனும் சோழ தேசத்து சைன்யத்துக்கு ஒருவனே 1000 பேராக காட்சி தர மாதிரி பண்ணினார் மாயினால். பாண்டியனுடைய சைன்யத்துக்கு தான் ஸ்டாக் டேக்கிங் தெரியும், மொத்தம் 50 பேர் இருக்கும் 60 பேர் இருக்கும்னு. ஆனால் அவனுக்கு 50,000 பேர் இருக்கிறதா தெரியும். இங்கே இருக்கிற 50 பேர் அவனுக்கு எப்படி தெரியும், 50,000 பேரே தெரியும். அதனால அவனுடைய தைரியத்தை முதல்ல க்ளோஸ் பண்ணார். இப்படி அவர்கள் நீண்ட நாள் பல மாதங்கள் பொருடுகிறார்கள். பொருடும் பொழுது உக்ரமான வெயில் காலம் வருது, வெயில் காலம். அந்த வைகாசியில் நெருப்பாக கொதிக்கிறது பூமி, குடிக்கிறதுக்கு ஜலம் இல்லாமல் எல்லா குளங்களும் வற்றி போயின, நிழலே இல்லை. நிழலுக்கு விஷவருஷங்கள் கீழே போய் தங்கி இருந்து உடம்புலாம் கொப்பளமாக இருது அஞ்ஞானத்தினால. அப்படி எல்லாரும் கஷ்டப்படும் போது இந்த யுத்தம் எப்படி நடக்கும், எல்லாரும் 2 சைன்யங்களும் அடிந்துடுமோ அப்படிங்கிற எண்ணம் வரும்பொழுது யுத்தத்தை நிறுத்திக்கலாமா தொடர்ந்து பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டுருக்கா. அந்த நேரத்தில் பாண்டிய சைன்யத்தை மட்டும் அவளுக்கு அவளுடைய ஜீவனை காப்பாற்றுற மாதிரி சுவாமி என்ன பண்ணார், அவள் சைன்யத்துக்கு நடுப்புற கையில் ஒரு தங்கமயமான தீர்த்த பாத்திரத்தோடு வந்தார். அதுக்கு ஒரே ஒரு மூக்கு இருந்தது, கரகம்னு பேர். தீர்த்த பாத்திரம் ஜாரி ஜாரிட வந்தார். நீங்கள் எல்லோரும் வாங்கோ, உங்களுக்கெல்லாம் நறுமணம் பொருந்திய ஜில்லுன்னு இருக்கிற ஃப்ரிட்ஜ் வாட்டர் தாக அடங்க நான் தரேன். எத்தனை பேர் வந்தாலும் வாங்கோ, வரிசையில் வரணுங்கிறது இல்லை, ஒட்டு மொத்தமாக வாங்கோ அப்படின்னா. வரிசையில் வந்தால் ரொம்ப லேட்டாகும், தொண்டை ஒட்டி போகிறது. 10 பேர் வந்தால் அதுலேருந்து 10 தாரை வருது, மூக்கு ஒன்று தான். 100 பேர் வந்தால் 100 தாரை வருது. 1000 பேர் வந்து கை நீட்டினா 1000 தாரை வருது. ஏன்னா தாரையாக வர ஜலத்தை இப்படி குடிக்கணும், அப்போ தான் அது எச்சம் பண்ணாமல் இருக்க முடியும். இதான் சாஸ்திரம். அப்படி எல்லாரும் அந்த தாரையில் கீழே கையை வச்சு உறிஞ்சி குடிக்கிறார். நாமெல்லாம் டம்ளரை தூக்கி குடிக்கிறோமே, அது வந்து ஆச்சாரமாக அனாச்சாரமானு கேட்டால் சாஸ்திர ரீதியாக அனாச்சாரம். என்ன காரணம்னா, இப்படி தூக்கி குடிக்கும்பொழுது நாக்கில் இருக்கிற எச்சல் வந்து தாரையினால் பாத்திரத்தை எச்சலாக்கும். அதனால் அது எச்சல் பண்ணி குடிக்கிற மாதிரி தான் அர்த்தம். நமக்கு தெரியல, ஆனால் அது இந்த தேசத்தில் அது தெரியல. எப்படி குடிக்கணும்னா, நம்மளால் குடிக்க முடியாது. காஃபி எப்படி விட்டுன்னு குடிக்கணும், ஜூஸ் எப்படி விட்டுன்னு குடிக்கணும், இதுதான் கரெக்ட். பாத்திரம் வெச்சலாகாது, கையால் அம்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். அப்படி எல்லாரும் பானம் பண்ணுறா. அப்போ சோழ சைன்யம் தீர்த்தம் இல்லாமல் அது புறமுதுகிட்டு ஓடி போயிடுறது. பிராணனை ரட்சிச்சுக்கிறதுக்காக அது புறமுதுகிட்டு ஓடி போயிடுறது. இந்த பாண்டிய சைன்யத்தை சுவாமி நிறையா நறுமணம் பொருந்திய நல்ல தீர்த்தம் பிராசனம் பண்ணுறதுக்கு ஜலத்தை கொடுத்து தண்ணீர் பந்தர் ஜெயம்பரை வைத்து நன்னீர் சேவகன் நீர் சேவகனாக நீர் வீரனாக வந்து அவர் நன்மை செய்தார் என்று பார்க்கணும். அப்போ அந்த ராஜேந்திர பாண்டியன் பெருமான்கிட்ட போய் நன்றி சொல்லி பெருமான்கிட்ட கண்ணீர் பெருக்கி அவனை பிரதட்சிண நமஸ்காரங்கள் பண்ணி அவனுக்கு பெரிய பூஜைகள்லாம் எடுத்து அறவன் நீ அல்லையோ அப்படின்னு சுவாமிகிட்ட சொல்கிறார். அந்த புறமுதுகிட்டு ஓடின சைன்யங்களுக்கு மன்னிப்பு கொடுத்து அந்த இவர்களை துரத்திட்டு போன பாண்டிய தேசத்து சைன்யம் அந்த ராஜசிங்கன் அப்படிங்கிற அந்த தம்பியையும் காடு விட்டிய சோழனையும் கையில் விலங்கிட்டு அழைத்து வருகிறார்கள் தர்பாருக்கு. அழைத்து வந்தோடனே அவளை வந்து வச்சுட்டு இவர் சுவாமிகிட்ட கேட்குறார், ராஜேந்திர பாண்டியன் இப்படி ரெண்டு பேரையும் வந்து சிறைப்படுத்திருக்கிறேன், அவளை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன், அவளை சிக்ஷா பண்ணணுமா என்ன பண்ணணும் கேட்குறார். என்ன சுவாமி சொல்கிறார், நீ தர்மாத்மா, ஆகவே நீ உனக்கு என்ன தோன்றதோ அதை பண்ணு. சதாம்ஹி சந்தேக பதேஷு வஸ்துஷு பிரமாணம் அந்தகரண பிரவிருத்தையா. காளிதாச மகாகவி சொல்கிறார், ஒரு ராஜாக்கு, ராஜா க்ஷத்ரியன், அவன் ஒரு வனத்துக்கு வேட்டைக்கு போகிறான். அங்கே வனத்தில் ஒரு பிராமண ரிஷியினுடைய ஆசிரமம் இருக்குது. அந்த ஆசிரமத்தில் அந்த திண்ணையில் ஒரு மானோட கொஞ்சி விளையாண்டுருக்கா ஒரு சின்ன பொண்ணு. அவளை பார்த்தோன்னா அவளை மேலே ஆசை வருது, கல்யாணம் பண்ணிக்கோங்கிற எண்ணம் வருது. நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, ஒருவனுடைய நல்வினை பயனால் தான் அவனுக்கு இவள் என்னுடைய ஸ்திரீங்கிற எண்ணம் வரும். அதுதான் காந்தர் விவாகத்தை வந்து நம்முடைய வேதம் அங்கீகாரம் பண்ணுறது. இவள் நமக்குரியவள் என்று ஒரு ஆடவனுக்கு எண்ணம் வருவதும், இவன் நமக்கு உரியவன்கிற எண்ணம் ஒரு பெண்ணுக்கு வருவதும் அவர்கள் பண்ணியிருக்கிற சுக்கிருத்தம் புண்ணியத்தினால் வருது. அதனால் பிடிச்சிக்கிற மாப்பிள்ளை பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இவன் பயப்படுறான். என்ன பயப்படுறான்னா, ஸ்திரீ உத்தம குலத்தில் இருந்தால் அந்த கல்யாணத்தை சாஸ்திரம் ஏற்றுக்கலை, அதுக்கு பிரத்திலோமம்னு பேர். அந்த அது தப்பு. அப்படி பிறக்கிற குழந்தைகளுக்கு தான் நீச்சால்னு பேர். புருஷனுடைய ஜாதி உயர்வாக இருக்கலாம், ஸ்திரீனுடைய ஜாதி மட்டமாக இருக்கலாம், அது ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டால் தப்பு கிடையாது. நம்பியார் ஒரு பண்ணிட்ட மாதிரி அதில் தப்பு கிடையாது, சாஸ்திர விகிதமானது அது. அதனால் இவன் வந்து அது ரிஷியினுடைய பெண் போல இருக்காள், பிராமண ஸ்திரீ போல இருக்காளே, அவள் மீது நம்முடைய மனம் போகிறதே இது தப்போ ரைட்டோ நினைக்கும்போது அவன் சொல்கிறான், நான் அன்றாடம் பரமேஸ்வரனை பூஜை பண்ணுறேன், அப்போ என்னை சுவாமி ஏமாற்ற மாட்டார். எப்போ என்னுடைய மனம் இவளிடம் போகிறதோ இவள் பிராமண ஸ்திரீ இல்லை அப்படி முடிவு பண்ணிட்டான். யார், துஷ்யந்தன். எப்போ என் மனசு இவளை விரும்புகிறதோ இவள் பிராமண ஸ்திரீ இல்லை. என்ன காரணம்னா, நான் ஒரு சத்து, என்னுடைய மனசு அதர்மத்தை எனக்கு உபதேசம் பண்ணாது. என்ன காரணம்னா, அனுஷ்டானங்கள் இருக்கு, பஞ்சாட்சர ஜபம் சிவ பூஜைங்கிற அனுஷ்டானங்கள் இருக்கு. சதாமி சந்தேக பதேஷு வஸ்துஷு பிரமாணம் அந்த கரம் பிரவத்தியா. நீ என்ன நித்தியப்படி பூஜை பண்ற, நித்தியப்படி தரிசனம் பண்ற, என்னோட பேசுற, அவ்வளவு யோகிதை இருக்கு உனக்கு. திரும்பி திரும்பி என்னையே கேட்டு இருக்கிய, ஒரு குழந்தை அப்பாவையே எல்லாத்தையும் கேட்டு இருந்தா ஏன் உனக்கு தோன்றத்தை செய்யலாம் பாரு. அப்பாவுக்கு அந்த குழந்தைகிட்ட இது இருக்கு, நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். ஒரு குழந்தை என்றைக்குமே அப்பா சொன்னதை கேட்டு நடக்கும்னா அப்பா என்ன பண்ணுவார், நீ நினச்சதை செய்யும்பார், அது தப்பாக செய்யாதுங்கிற நம்பிக்கை இருக்குது. சுவாமி என்ன சொல்கிறார், உன் மனசுக்கு பட்டதை செய்யுங்கிறார். உடனே ராஜேந்திர பாண்டியன் அந்த சோழனுக்கு பகுமானம் கொடுத்து, நீனும் நானும் எப்பொழுதுமே ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு அவனுக்கு நிறையா பரிசு கொடுத்து காஞ்சிபுரத்துக்கு அனுப்பினார். இந்த தம்பியை பார்த்தார், இங்கே பாரு, நீ அண்ணன் அண்ணாவை அண்ணான்னு மதிக்கலை, இருந்தாலும் அண்ணனாகிய எனக்கு நீ தம்பி தான், என்னுடைய பிதிருபாவம் உங்கள்கிட்ட மாறாது, ஆகவே நீ சில நிலங்கள் சில ஊர்களை வச்சுக்கிற கொடுக்குற உனக்கு, நீ அதுக்கு ஒரு மன்னனாக இருந்துட்டு எனக்கு கப்பம் கட்டிண்டு நீ சுதந்திர புருஷனாக இரு அப்படின்னு அவனை அனுப்பிவிட்டான் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு நாம் நிறைவு செய்வோம். நம பார்வதி பதயே ஹரே மகாதேவ சித் சபேஷா சிவசிதம்பரம் ஆடக முதரை அரசே போற்றி குடல் இலங்கு குருமணி போற்றி.